சிவகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கி. ஜெகதீசன் அவர்கள் பாரம்பரிய நாட்டின மாடுகளை மீட்டெடுப்பும் பாதுகாப்பும் குறித்து பகுதி ஒன்றினை நமது பண்பலைகள் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப. அஜித்குமார் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் கால்நடைகளை பராமரிப்பது குறித்தும் நாட்டின மாடுகளை பாதுகாப்பது நாட்டின மாடுகள் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்க முனைவர் கி. ஜெகதீசன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
புதுகை எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம்.
இனிய மாலை பொழுதில் நல்லதொரு வணக்கத்தை கூறி இன்றைய காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பு என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடலாம். பொதுவாக கால்நடைகளை பராமரிப்பது என்று கிராமப்புறங்களில் ஒரு சிறந்த ஒரு பணியாகவே பார்க்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் கால்நடைகள் இல்லாத ஒரு பொழுது இனிமை பயக்காது என்று சொல்லலாம். அந்த வகையில் கால்நடைகளின் முக்கியத்துவம் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை கூறுவதற்காக இணைந்துள்ளீர்கள். முதலாவதாக உங்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க சார்.
நீங்கள் கூறியது போலவே இந்த காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பானது படித்த படிக்காத கிராமப்புற நகர்ப்புற இப்படி நீக்கமற அனைத்து மக்களிடையேயும் பிரசித்தி பெற்றுள்ளதை நாம் அறியலாம். அதற்கு காரணம் கால்நடை தொழில் விவசாயத்தின் ஒரு உப தொழிலாக இருந்தது மாறி இன்று முழு நேர தொழிலாக இந்த தொழில் வளர்ந்துள்ளது. இதற்கு காரணம் மக்களிடையே ஏற்பட்டுள்ள உணவு கலாச்சாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அதாவது மாமிசம் அல்லது இறைச்சி முட்டை பால் போன்றவற்றிற்கான தேவைகள் இன்று அதிகரித்துள்ளது. ஆகவே அதை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த கால்நடை துறையும் வளர்ந்துள்ளது. அது சம்பந்தமாக மக்களிடையே இந்த கால்நடை பண்ணை அமைத்தல் அப்படிங்கிற ஒரு தொழில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது. இப்பொழுது என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நான் முனைவர் கி. ஜெகதீசன். தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக உதவி பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிகிறேன். எங்களுடைய பயிற்சி மையமானது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பேருந்து நிறுத்தத்தில் இருந்து திருச்சி செல்லும் வழியில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இடதுபுறமாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு அடுத்து அமைந்துள்ளது. நாங்கள் இந்த பயிற்சி மையத்தில் கால்நடை பண்ணையாளர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் தொழில்முறை பயிற்சிகள் அவர்கள் வங்கியில் கால்நடை பண்ணை அமைப்பதற்கு தேவையான திட்ட அறிக்கைகள் மேலும் ஏற்கனவே கால்நடை பண்ணை வைத்திருப்பவரானால் அவர்கள் பண்ணையை நேரடியாக பார்த்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் மேலும் தஞ்சாவூர் கால்நடை பண்ணையாளர்களிடையே ஏற்பட்டுள்ள பிரத்யேக பிரச்சனைகளை ஆராய்ந்து அது சம்பந்தமாக ஆராய்ச்சி திட்டங்களை முன்மொழிந்து அதற்கான தீர்வுகளை கண்டறிதல் மற்றும் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பங்களை கால்நடை பணியாளருக்கு எடுத்துச் செல்லும் விதத்தில் விரிவாக்க கல்வி பணிகள் ஆகியவற்றை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இது மட்டும் அல்லாது கால்நடை பணியாளர் பெருமக்கள் தங்கள் ஊரிலேயே தங்களுக்கு ஏதேனும் பயிற்சி தேவைப்பட்டால் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நாங்கள் உங்கள் ஊரிலேயே வந்து பயிற்சி நடத்தித்தர ஆர்வமாக உள்ளோம். எங்களுடைய பயிற்சி மையமானது ஒரு கால்நடை பண்ணையாளர்களுக்கு அனைத்து வகையிலும் ஆலோசனை மையமாகவும் வழிகாட்டுதல் மையமாகவும் தொழில்நுட்பங்கள் சார்ந்த விளக்கம் பெறும் மையமாகவும் திகழ்கிறது என்பதை இந்த அருமையான ஒரு தருணத்தில் பெருமையாக கருதி கொள்கிறேன். இந்த புதுகை எஃப்எம் அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கு எனக்கு கால்நடை பணியாளர்களை சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நிலையத்தாருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முதலாவதாக நாட்டின மாடுகளை அடையாளம் காணுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
உறுதியா நாட்டின மாடுகள் அப்படிங்கிறது போன தலைமுறை வரையிலும் நல்லா எளிதா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இன்றைய தலைமுறை அதாவது நம்ம 2K கிட்ஸ் 1000 குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த தலைமுறையினருக்கு இதை பற்றிய தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். நாட்டு மாடுகள் என்பவை நமது நாட்டை பூர்வீகமாக கொண்டவை. மாட்டிற்கு பூர்வீகம் உண்டா அப்படி என்று சிலர் கேட்கலாம். உண்டு. மனிதர்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் பிறந்து வாழ்ந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறார்களோ, அதுபோலவே ஒவ்வொரு மாற்றினத்திற்கும் ஒரு பூர்வீகம் உண்டு. அந்த வகையில் தமிழகத்தில் சில மாற்றினங்கள் உள்ளன. குறிப்பாக காங்கேயம், புலிக்குளம், கும்பலச்சேரி, பர்கூர், ஆலம்பாடி ஆகிய ஐந்து இனங்களுக்கும் பூர்வீகம் தமிழ்நாடாகும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காங்கேயம் நாட்டிற்கு தெற்கு தமிழகம், காங்கேயம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள், புலிக்குளம் தெற்கு தமிழகம், காங்கேயம் மேற்கு தமிழகம், புலிக்குளம் தெற்கு தமிழகம், கும்பலச்சேரி காவிரி கழிமுகம் ஏரியா அதாவது தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள், பர்கூர் மலைப்பிரதேசம் அதை சுற்றியில் அந்தியூர், ஈரோடு அந்த பகுதிகள், ஆலம்பாடி வடக்கு தமிழகம். இப்படி தமிழகத்தின் திசைக்கு ஒன்றாக ஒவ்வொரு மாற்றினங்களும் உருப்பெற்று உள்ளன. மாற்றினங்கள் உருப்பெற்று உள்ளன அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரம்பரை பரம்பரையாக சுமார் 200-400 ஆண்டுகளாக அந்த மாடுகள் அங்கேயே உருப்பெற்று அங்க இருக்கக்கூடிய தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைத்து அந்தந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பசும் பொருட்களை உண்டு அந்தந்த மக்களின் கலாச்சாரத்தில் பங்கு கொண்டு அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த வகையான மாற்றினங்கள் தான் நாட்டு மாற்றினங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை பார்ப்பதற்கோ எப்படி அடையாளப்படுத்துவது, இன்றுள்ள கலப்பின மாடுகளிலிருந்து எப்படி இந்த மாடுகள் வேறுபடுகின்றன அப்படிங்கறத நாம ஒவ்வொருவரும் பொதுமக்களாகி நாம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டாதான் இது நாட்டு மாடு, இது கம்மியா இருக்கணும் எண்ணிக்கையில, இதை நாம பாதுகாக்கணும் அப்படிங்கிற நாம செயல் திட்டத்தை வகுத்து நாம செயல்படுத்தப்பட முடியும். இப்ப நாட்டின மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, திமிழ் அதனுடைய முதுகு பகுதியில திமிழ் வந்து நல்லா பருத்து இருக்கும். குறிப்பா காளை மாடுகள்ல அந்த திமிழுடைய அளவு வந்து நல்ல பெரிதாகவும் நல்லா தெரியும், வெளிப்புற மாதிரி தெரியும். பசு மாடுகள்ல பாத்தீங்கன்னா திமிழ் இருக்கும், ஆனா அவ்வளவா காளை மாடுகளோட ஒப்பிடும் போது அவ்வளவு பெரிதாக இருக்காது, ஆனாலும் திமிழ் இருக்கும். அதே கலப்பின மாடுகளை பார்த்தோம்னால் அந்த திமிழ் அறவே இருக்காது. இந்த திமிழ் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அடையாளம் நாட்டு மாட்டை கலப்பின மாடுகளிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கறதுல. ஒண்ணு, ரெண்டாவது இந்த நாட்டு மாடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த கொம்பு அமைப்பு, அதனுடைய வடிவம், கொம்போட தடிமன், அது எப்படி வளைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான ஒரு விஷயம். அது நாட்டு மாடுகளுக்கே உண்டான ஒரு தனி சிறப்பு. இந்த கொம்புகளோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கே ரொம்ப நாட்கள் புரியாம இருந்த ஒரு சமாச்சாரம். ஆனாலும் இன்றைய நவீன அறிவியல்ல அதுக்கான சில பயன்பாடுகளை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாடு வந்து தட்பவெப்பநிலையை பொறுத்தளவு வெப்பமண்டல நாடாகும். அதாவது வருடத்துல முக்கால்வாசி வந்து வெயில் காலங்கள் தான் அதிகம். இந்த வெயில வந்து தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாடுகளுடைய இந்த வெப்ப நிலைய சீரா வச்சுக்கிறதுக்கான சில தகவல் அமைப்புகள் தேவைப்படுது. ஒண்ணு, வியர்வை சுரப்பிகள். நாட்டு மாடுகள் இருக்கக்கூடிய தோல் இருக்கிற வியர்வை சுரப்பிகள் மிக முக்கியமான பங்கு பெறுது. ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, இந்த நாட்டு மாடுகளுடைய கொம்பு, இந்த கொம்புகளுக்கும் இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய திறனுக்கும் சில தொடர்புகள் இருப்பதாக இந்த நவீன ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த நாட்டு மாடுகள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை அல்லது தட்பவெப்ப நிலை தாங்கி வளரணும்னா இந்த கொம்புகளுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருந்தாலும் இதை தாங்கி வைக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக இயற்கையிலேயே பரிணாமத்துல இந்த கொம்புக்கு வந்து சிறப்பா நம்மளுடைய மாடுகளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கொம்புகள் இப்படி அமைஞ்சிருக்கிறதுனாலயே நம்ம வளர்க்கக்கூடிய நம்ம ஊர் மக்களுக்கு இந்த கொம்புகள் மேல ஒரு பெரிய பிரியம், இந்த கொம்புகளுக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் ஒரு முக்கிய முக்கிய தொடர்பு இருக்கு. இப்ப கொம்பு இருக்கிற மாடுனாலதான் அவங்களால ரேக்லா ரேஸ்க்கு இந்த மாடுகளை பயன்படுத்த முடியுது, உழவு மாடுகளுக்கு பயன்படுத்த முடியுது காளை மாடுகளை. அடுத்தது இந்த நிறைய விளையாட்டுகளுக்கு முக்கியமா ஜல்லிக்கட்டு போன்ற கலாச்சார நிகழ்வுக்கு இந்த மாதிரி கொம்பு இருக்கிற மாடுகள் தான் பயன்படுத்த முடியுது. ஆக வெறும் கொம்புதானே அப்படின்னு நாம விடாம, கொம்பு இருக்குது, அது சுத்தில இருக்கிற பக்கத்துல திமிழ் இருக்குது, அதே மாதிரி நீண்ட வால் இருக்கும் நம்ம நாட்டு மாடுகளுக்கு. அந்த வாளுடைய காரணம் என்ன, எதுக்கு இவ்வளவு பெரிய நீளமான வால் இருக்கு, அந்த வாளோட முடிவுல எதுக்கு ஒரு கற்றையா முடி இருக்கு, இது போல வந்து கலப்பின மாடுகளுக்கு இல்லையா, இவ்வளவு நீளமான வால் இல்லையே அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஈக்கள், கொசுக்கள், இதை வந்து என்ன பண்ணணும், மாடுகளுக்கு தொந்தரவு கொடுக்கும், முக்கியமா இரவு நேரங்கள்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழைக்காலங்கள்ல அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொசுக்களுடைய தொல்லைகள் அதிகமாவே இருக்கும். அப்ப இதுல இருந்து பாதுகாக்கணும்னா அந்த மாடுகள் தன்னோட வாழை சுழற்றி அடிக்கும். அந்த வாழை சுழற்றி அடிக்கும் போது வாழானது முன்னங்காலுடைய தோல் பட்ட வரையிலும் வரும். அப்ப இப்படி ஒரு சுழட்டு அப்படி ஒரு சுழட்டு சொல்லும் போது தன்னை தானே ஈக்கள்ல இருந்தும் கொசுக்களில் இருந்தும் மற்ற புற பூச்சிகள்ல இருந்தும் ஒட்டுணிகள் இருந்தும் பாதுகாக்கிறதுக்கு ஏதுவா இருக்கு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம நாட்டு மாடுகள்ல இந்த தோலோட பரப்பளவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால அதுல இருக்கக்கூடிய வியர்வை சுரப்பிகளோட எண்ணிக்கையும் ஒப்பீட்டு அளவில் அதிகம். இந்த வியர்வை சுரப்பு இருக்கிறதுனால கோடை வெயில்ல போடும், கத்தரி வெயில் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான வெயில் மாதங்கள்ல கூட இந்த மாடுகள் வந்து தன்னுடைய உடலுடைய வெப்பநிலைய ஒரே சீராக வச்சுக்குது. அதுக்கு காரணம் இந்த வியர்வை சுரப்பிகள் தான் காரணம். அது இல்லாம நம்ம நாட்டு மாடுகளை பார்த்தீங்கன்னா தோல்ல வந்து ஒரு சில துடிப்பு எடுக்கும். ஏதாவது ஒரு பூச்சி கடிக்கிறதுனா அந்த தோல் அந்த இடத்துல மட்டும் துடிக்க முடியாது, துடிப்பதன் மூலம் அந்த இடத்துல பூச்சி உட்காராம அதை விரட்டி அடிக்குது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு சின்ன ஒரு பண்பு இந்த நாட்டு மாடுகளுக்கே ஒரு தாண்டு. இதை தவிர இந்த நாட்டு மாடுகளுடைய முக்கியமா பசுமாட்டுல இருக்கக்கூடிய அந்த காம்போட துவாரங்களை சுத்தில இருக்கக்கூடிய சுருக்கு தசைன்னு நம்ம சொல்ல போறோம். அந்த சுருக்கு தசைகள் வந்து என்ன பண்ணும்னா ரொம்ப டைட்டா இருக்கும், ரொம்ப வலிமையா இருக்கும். இப்படி வலிமையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பால் கறந்து முடிச்ச உடனே உடனடியே அந்த சுருக்கு தசைகள் வலிமையா இருக்கிறது மூடிக்கும். அப்படி மூடும் பட்சத்துல அந்த கிருமிகள் தரையில இருந்து மாடு எப்ப கீழே அடையுதோ அல்லது சுத்தமா கொட்டகையை பராமரிக்காத போது இந்த கிருமிகள் வந்து அந்த மாட்டோட மடிக்கு உள்ளார காம்போ வழியே போக முடியாது, ஏன்னா அந்த சுருக்கு தசைகள் வந்து மூடிக்கும். அப்ப அந்த நாட்டு மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா மடி வீக்க நோய் அப்படிங்கிறது வரவே வராது, வரவே வராதுங்கிறத விட மிக மிக குறைவா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே கலப்பின மாடுகளை பார்த்தோம்னா அப்படி கிடையாது, இதுக்கு ஆப்போசிட்டா சொல்லக்கூடிய இதுக்கு எதிர்ப்பதமா தான் அதைய அந்த காம்புல இருக்கக்கூடிய சுருக்கு தசைகள் வந்து அவ்வளவு வலிமையானது அல்ல. இப்படி இந்த நாட்டு மாடுகள் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் இந்த மாடுகளுக்கு. திடீர்னு ஏதோ ஒரு புதுசா ஒரு நோய் வருது, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பெரியம்மை நோய் அல்லது தோல் கழலை நோய் அப்படின்னு ஒரு நோய் வந்தது. எல்லா மாடுகளுக்கும் தோல்ல பத்தினா கட்டி கட்டியா ஒரு பிரச்சனை வந்தது. இப்ப அது இப்ப 2020ல்தான் வந்தது. இப்ப அந்த நோய் வந்து திடீர்னு ஒரு நோய் வருது, வைரஸ் நோய் தான். இப்ப எல்லா மாடுகளுமே அது வந்து பாதிக்கும். ஆனாலும் கூட இந்த நாட்டு மாடுகளை பாதிச்சா கூட ஓரளவுக்கு அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால இந்த நாட்டின மாடுகள்ல இறப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுடைய நாட்டின மாடுகளோட சிறப்பு. ஒரே ஒரு இது பிரச்சனைகள் அல்லது சின்ன ஒரு சவால் என்ன, இல்ல ஒரு சின்ன ஒரு விரும்பத்தகாத ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டின மாடுகள்ல வந்து பால் உற்பத்தி வந்து நாம் எதிர்பார்க்கறத விட கம்மி தான். இப்ப நாம வந்து கலப்பின மாடுகள்ல சராசரியா 5-6 லிட்டர் பால் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம கறக்கிறோம் அப்படின்னா, இந்த நாட்டின மாடுகள்ல பாத்தீங்கன்னா 2.5-3 லிட்டர் நல்ல மாடா இருந்தா 3.5 வரையிலும் நம்ம வந்து கறக்க முடியுதுங்க. இதான் பால் உற்பத்தி கம்மி. இன்றைய வணிக உலகத்துல நமக்கு பால் தானே தேவை, நம்ம தான் விவசாயத்துல இருக்கக்கூடிய வேலைகளுக்கு எல்லாத்தையும் இயந்திரமாக கொண்டு வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த நாட்டு மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் மவுசு அல்லது அதனுடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு விவசாய பெருமக்களிடையே. அதுக்கு என்ன காரணம்னா இந்த இயந்திரமயமாக்கல் தான், வேளாண்மையில இயந்திரமயமாக்கல் மக்கள் வந்துருச்சு. அதை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லைங்க, ஏன்னா அது காலத்தின் கட்டாயம், அப்படிதான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணுறா, இந்த நாட்டின் மாடுகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே வருது. விவசாயிகள் நாட்டு மாடுகளை வைக்கிறதுக்கு பதிலா கலப்பின மாடுகளை வச்சு அதுல இருந்து அதிகமா பாலை உற்பத்தி பண்ணி அவங்களுடைய கூடுதல் வருமானத்துக்கு வழிபொழுகிறாங்க. ஆனாலும் கூட இந்த ஒரு ஒரு விஞ்ஞானியா அந்த துறை சார்ந்த ஒரு நிபுணரா நமக்கு இல்ல பொதுமக்களா நமக்கு கூட நம்மளுடைய ஊர்ல நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய மண்ணுல காலங்காலமா உயிர்ப்பிச்ச இந்த நாட்டு மாடுகளை ஏன் வந்து அழியறதுக்கு நம்ம விடுவோம், நாம தலைமுறையில அந்த மாடுகள் அழியக்கூடாது, அதை பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட கடமை, அது எப்படியாவது நாம அதை காப்பாத்திட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நம்ம முதல்ல எல்லாருமே எடுத்துக்கணும். இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நாம வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற சில திட்டங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அதை நாம விழிப்புணர்வோடு இருந்து தெரிஞ்சுக்கிட்டு நாட்டு மாடுகளுக்கு ஆதரவாகவும் நாட்டின மாடுகள் அழியாமலையும் அவளை பாதுகாக்கிறது ஒவ்வொரு பொதுமக்களாகிய நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத நாம முதல்ல எண்ணத்துல விதைக்கணும், அதுக்கான ஒரு உறுதிமொழி எடுக்கணும், அதுக்கான ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையை நாம வந்து நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இதுதான் நாட்டு மாடுகளோட சிறப்பு. நேயர்கள் நீங்க அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கூர்ந்து பார்க்கணும் அப்படிங்கறத தாழ்மையா நான் கேட்டுக்கொள்றேன்.
மற்ற மாடுக்கும் நமது நாட்டு மாடுக்கும் உள்ள வித்தியாசங்களையுமே ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. நாட்டு மாடுகளை அடையாளம் காணக்கூடிய முறைகளையுமே கூறினீர்கள். அந்த வகையில் எத்தனை வகையான நாட்டின மாடுகள் நமது இந்திய நாட்டிலும் தமிழகத்திலும் காணப்படுகிறது, அதன் வகைகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
அதாவதுங்க, இந்திய நாட்டுல இதுவரையிலும் 53 வகையான நாட்டின மாடுகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்து ஆவணப்படுத்தி உள்ளார்கள். அப்படின்னா இந்த 53 தான் நிரந்தரமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த நொடி பொழுது வரல 53 மாற்றினங்களை கண்டறிந்து ஆவணப்படுத்தி உள்ளார்கள். கண்டறியப்பட்ட 53 மாற்றினங்களும் இந்திய அரசாங்கத்தோட அரசிதழில் வெளியிட்டு இருக்காங்க. கெசட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த அரசிதழில் வெளியிட்டு இருக்காங்க. எதற்காக இந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான மாற்றினங்கள் இருக்குது. விஞ்ஞானிகள் அது அந்த பகுதிக்கே சென்று அங்க இருக்கக்கூடிய பூர்வீக மக்களை கண் பேசி அவங்கள்ட்ட இந்த மாற்றினத்தை பத்தி என்னென்ன வரலாறு இருக்கு, அது வாய்வழி வரலாறா இருந்தாலும் சரி, கல்வெட்டு வரலாறு அல்லது வேறு வகையான வரலாறு, எந்த வரலாறு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அவங்க ஆவணப்படுத்துறாங்க. ஆவணப்படுத்தி அவங்க இருக்கக்கூடிய மாடுகளையும் அதே மாதிரி அவங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த மாட்டுகளோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு, கொம்போட அமைப்பு எப்படி இருக்கு, மாட்டோட கலர் எப்படி இருக்குது, குழம்பு எப்படி இருக்குது, அதனுடைய எந்த பர்பஸ் என்ன, காரணத்துக்காக வளர்க்குறாங்க, அதுல இருந்து வரக்கூடிய பாலோட சிறப்பு என்ன, அதுல இருந்து எடுக்கக்கூடிய பால்ல இருந்து ஏதாவது பிரத்யேகமா பால் பொருட்கள் ஏதாவது தயாரிக்கிறாங்களா, அந்த மாடு எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி வந்து வாழ்வாதாரமா இருக்குது, எந்த வகையில அந்த மாடு வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வருமானத்தை கொடுக்குது, அந்த மாடு எப்படி அங்க இருக்கிற சூழலுக்கு தகுந்தாப்புல தகவமைச்சிட்டு இருக்கு, அந்த சூழலுக்கும் இந்த மாடுகளுக்கும் தொடர்பு என்ன, இப்படி அனைத்து வகையிலும் அதாவது 360 டிகிரியிலையும் அதை வந்து நம்ம என்ன பண்றாங்க, ஆராய்ச்சி பண்ணி அதை ஆவணப்படுத்தி அதை அரசாங்கத்திட்ட அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பிச்சு முடிச்ச உடனே அரசாங்கத்துல ஒரு குழு அமைச்சு, வல்லுநர் குழு அமைச்சு இந்த மாதிரி சமர்ப்பிக்கப்பட்ட இந்த மாதிரி மாற்றினங்கள் வந்து இது உண்மைதானா, இது எப்படி இருக்குன்னு அவங்கள ஒரு குழு வச்சு திரும்பியும் அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை அரசியல வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு நாம இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்நடை செல்வங்கள் என்ன என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றினங்களை நாளைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் இல்ல தொலைவில் இருக்கக்கூடிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மாடை எடுத்துட்டு போயிட்டு அது அவங்க மாடுன்னு சொந்தம் கொண்டாட முடியாது. என்ன காரணம், நாம ஏற்கனவே இதை ஆவணப்படுத்தி இதை முறையா நாம வந்து அரசியல வெளியிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அதனால அரசாங்கமும் விஞ்ஞானிகளுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த புதுசா ஏதாவது மாற்றினங்கள் உங்கள் பகுதியில ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்களே பொதுமக்களாகி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க உடனடியா அந்த மாற்றினங்களை பத்தின விவரங்களை அருகாமையில் உங்களுடைய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய எங்களை போன்ற பயிற்சி மையத்திற்கும் அல்லது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்புத்துறை, உள்ளூர்ல கால்நடை மருத்துவர் இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கலாம். இல்ல அவருடைய உதவி மூலம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணையக்குழு அவர்கள் அவர்கள்ட்ட நீங்க உங்களுடைய விஷயத்தை வந்து சொல்லலாம். இப்படி நீங்க அவங்கள்ட்ட பகிரும் போது அவர்கள் அந்த வல்லுநர் குழு வச்சு அந்த மாற்றினங்கள் நீங்க சொல்லக்கூடிய அந்த மாற்றினங்கள் என்ன, இது ஒரு புது ரகமா, இதை பத்தின ஆவணங்களை படுத்தி அதை வந்து அரசாங்கத்தை தெரிவிச்சு முறையே அதுக்கான நிதியுதவி பெற்று அந்த மாற்றினங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. குறிப்பா அந்த மாடுகளை வளர்க்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் ஊக்கத்தொகை கொடுக்கலாம், அல்லது அந்த மாடுல இருந்து பிரத்யேகமா எடுக்கக்கூடிய அந்த பால்ல இருந்து பிரத்யேகமான பால் பொருட்களை தயாரிச்சு அதை வந்து விற்பனைக்கு கொடுக்கலாம், அல்லது அந்த மாட்டினங்களுக்கு சார்ந்து சில பண்ணைகளை வைக்கலாம். இப்படி சில விஷயம் இது வந்து பண்ணுவாங்க. இன்னைக்கு அரசாங்கம் முன்னெடுப்புகளை எடுக்குங்க. அதுக்காக தான் இந்த மாட்டினங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வருஷம் 53 இருக்குது, அடுத்த வருஷமோ இல்ல இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 53 அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து அது 55 ஆகவோ 56 ஆகவோ கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நொடி வரையில இந்தியாவில மொத்தம் 53 வகையான மாட்டினங்கள் இருக்குது. அதுல தமிழ்நாட்டுல எத்தனை இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 மாட்டினங்கள் இருக்குங்க. என்னென்ன மாட்டினம் இருக்கு, காங்கேயம், புலிக்குளம், கும்பலச்சேரி, பர்கூர், ஆலம்பாடி. இந்த 5 மாட்டினங்களும் விஞ்ஞானிகள் கண்டறிந்து, அது விஞ்ஞானிகள் கண்டறிந்து அப்படிங்கறத விட விஞ்ஞானிகள் ஆவணப்படுத்திருக்காங்க. ஏன்னா கண்டறியப்பட்டத வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே கண்டறிஞ்சுதான் அதை முறையா இனவருத்தி பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த ஐந்து இனங்களும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளால். இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மலைமாடு, அப்புறம் இன்னொரு நாட்டுக்குட்டை அப்படின்னு ரெண்டு வகையான மாட்டு இனங்களை பத்தி ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. அது கூடிய விரைவில் அதையும் வந்து முழுசா ஆராய்ச்சி நிறைவடைந்து கூடிய சீக்கிரம் அது கூட அரசியலில் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும் பட்சத்துல ஐந்துங்கிற எண்ணிக்கை வந்து ஏழு மாட்டு இனமா ஆயிடுங்க. இதுதான் வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளோட எண்ணிக்கை.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இந்த காலகட்டத்தில் நாட்டு மாடுகளோட பல வகைகள் இருக்கிறது, அது எண்ணிக்கையுமே ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. அதன் அடிப்படையில் நாட்டின மாடுகளின் சிறப்புகளாக நம்ம என்னெல்லாம் குறிப்பிடலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
நாட்டின மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 25 வகையான சிறப்பு இயல்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த நாட்டின மாடுகள் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகம், இது ஒண்ணு. அப்ப நம்மளுடைய மருத்துவ செலவு கம்மியாவது, இதை விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கால்நடை முக்கியமா கறவை மாடு வளர்ப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செனை பிடிக்க மாட்டேங்குது சார் அப்படிங்கறதுதான் பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து நம்ம செயற்கை முறை கருவுட்டல் பண்றோம். செயற்கை முறை கருவுட்டல் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அதை நாம வந்து கரெக்டா எப்ப மாடு பருவத்துக்கு வருது அப்பதான் நம்ம வந்து மருத்துவரையோ அல்லது இந்த செயற்கை முறை கருவுட்டலாளர் அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து அதை நம்ம சென ஊசி போடுறோம். அப்ப நம்ம இதை சரியா பார்த்துட்டே இருக்கணும், எப்ப பருவத்துக்கு வருது எப்ப வரல என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கணும். பெரும்பாலான நேரங்கள்ல நாம தவறிடுறோம். அப்படி இல்லாட்டி கூட இந்த கலப்பின மாடுகள் எல்லாமே உற்பத்தி அதிகமா இருக்கிறதுனாலயே இயற்கையாவே அதுக்கு வந்து இந்த கருத்தறிக்கை திறனுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எந்தெந்த மாடெல்லாம் அதிகமா பால் கொடுக்குதோ அந்த மாடுகளுக்கு வந்து கருத்தறிக்கை திறன் கம்மி தான். இது இயற்கை, இதை நாம வந்து பண்றதுக்கு ஒண்ணு கிடையாது. சோ அப்படி பார்க்கும்போது கலப்பின மாடுகள் கருத்தரிப்பு திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, சினைப்படுக்க திறன் கம்மியா இருக்கு. நாட்டின மாடுகள் அப்படி இல்லை, எளிதா கருத்தரிப்பு நடக்கும். அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கண்டுபுட்டி நம்மளால எடுக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை கண்டுபுட்டி எடுக்கிறதுனால நம்மளுடைய மாடுகளுடைய எண்ணிக்கை நம்மளுடைய பட்டியல வந்து, நம்ம பொங்கலுக்கு நம்ம சொல்றோம்ல பொங்கலோ பொங்கல் பட்டி பெருக பெருக பொங்கலோ பொங்கல் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அப்ப அந்த பட்டி பெருகணும் அப்படின்னா இந்த நாட்டின மாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. இப்ப நீங்க பாத்துருக்கீங்க பேருந்துல வந்து நெடுஞ்சாலையில போகும்போது கிடைமாடுகள் நீங்க பாத்துருப்பீங்க. அந்த கிடைமாடுகளை பராமரிக்கிறவங்கள வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள அவங்களோட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய மாடு ஒரு கண்டுபிடிப்பு போறேன். அப்ப எளிதா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாகும் இல்லைங்களா. இப்ப இதெல்லாம் ஒரு நாட்டு மாடோட சிறப்பு. அப்புறம் என்ன பத்தினா, நாட்டு மாட்டோட குழம்பு இருக்குல்ல கால் குழம்பு, அது வந்து ரொம்ப வலிமையானதுங்க. வலிமையானது இருக்கிறதுனால ஏன்னா மாட்டுக்கு கால்நடைகள் வெறும் கால்நடைகள், அந்த கால் வலிமை தான் அந்த மாட்டோட வலி. அப்ப வண்டி இழுக்கிறதுலயும் சரி, நஞ்சை ஓட்டுறதுலயும் சரி, விவசாய வேலைகள்லயும் சரி, இல்ல இந்த மாதிரி கலாச்சார நிகழ்வுகள் முக்கியமா ஜல்லிக்கட்டு இல்ல ரேக்லா ரேஸ் மஞ்சு விரட்டு இப்படி இந்த மாதிரியான விளையாட்டுகள்லயும் சரி, இந்த கால் குழம்பு வலிமையா இருக்கு. அப்பதான் வந்து இந்த மாடுகளை வந்து நல்லா இருக்க முடியும். அப்ப அந்த கால் குழம்பு வலிமையா இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு இது. அப்புறம் இந்த நாட்டு மாடுகளுடைய பண்பு என்னன்னா, இயற்கையா மேய்ச்சலுக்கு போகும், மேயும், இயற்கையாவே மேயும். கலப்பின மாடுகள் நீங்க அவுத்துட்டா சில இடங்கள்ல நெல் பங்கான பகுதியில மேயும், மேயாது நம்ம சொல்றது இல்ல மேயும். ஆனாலும் கூட நம்ம நாட்டு மாடு மாதிரி அடிக்கக்கூடிய வெயிலையும் தாங்கி மழை வெயில் எதுவுமே பார்க்காம எந்த நேரம் மேய்க்கிறதுக்கான ஒரு பண்பு வந்து இந்த நாட்டு மாடுகள்ல இருக்கு. அப்படி வெளியில போய் மேய்ஞ்சிட்டு வர்றதுனால இதனுடைய பால் பாத்தீங்கன்னா இதனுடைய ரொம்ப இதனுடைய மனம் சுவை இது ரெண்டுமே நல்லா இருக்கும். நாட்டு மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பாலோட மனமும் சுவையும் நல்லா இருக்கும். அந்த பால்ல இருந்து நீங்க வந்து பால் பொருட்கள் தயிர் எடுத்தாலும் சரி, வெண்ணெய் எடுத்தாலும் சரி, நெய் எடுத்தாலும் சரி, ரொம்ப சிறப்பா இருக்கும். அது ரொம்ப உண்ணுவதற்கு ரொம்ப விரும்பப்படும் ஒரு பொருளா இருக்கும். அதனாலதான் நாட்டு மாட்டோட நெய்க்கு பாத்தீங்கன்னா சந்தையில கிராய்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம். நாட்டு மாட்டோட பாலுக்கு பாத்தீங்கன்னா மக்களிடையே ரொம்ப வரவேற்பு அதிகமா இருக்கு. நாட்டு மாட்டுல இருந்து தயாரிக்கப்பட்ட தயிரை பார்த்தாலும் ரொம்ப திடமா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஒண்ணு சுவைக்கு காரணம் இந்த மாதிரி அதனுடைய மேய்ச்சல், பல வகையான புற்களை சாப்பிடுது அது ஒரு மாதிரியான ஒரு மேய்ச்சல் முறை அது எல்லாம் காரணம். ரெண்டாவது, இயற்கையிலேயே அதுக்கு மரபணுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது ஒண்ணு. இந்த மாட்டினங்கள் வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து கம்மியா இருக்கும், ஆனா அந்த பால் இருக்கக்கூடிய கொழுப்போட சதவீதம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப பால்ல கொழுப்பு சத்து தான் வந்து அந்த பாலோட சுவைக்கு காரணம். அப்ப நாட்டு மாட்டுல கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால சுவையும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் வறட்சியை தாங்கக்கூடியது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வாய்க்கால் வரப்புகள் இருக்கக்கூடிய புற்களை புற்களை மெஞ்சாது வந்து தன்னை உயிர் வளர்ப்போம். ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பூச்சிகள் தொல்லையெல்லாம் இந்த மாதிரியான நாட்டின மாடுகள்ல ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆமா, சோ இதெல்லாம் தான் வந்து நாட்டின மாடுகளோட சிறப்பு இயல்புகள். ஆமாங்க,
ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இன்றைய தினம் நாட்டு மாடுகளை அடையாளம் காணுவது குறித்தும், நாட்டு மாடு இனங்கள் நமது தமிழகத்திலும் இந்தியாவிலும் அதிக எண்ணிக்கையில் எந்த அளவு எண்ணிக்கை மிகுந்ததாக இருக்கிறது, நாட்டு மாடு இனங்கள் அழிவதற்கான காரணங்கள், அவற்றை நாம் எவ்வாறு பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என மக்களுக்கு பயனுள்ள தகவல்களையும் விழிப்புணர்வான சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிய தஞ்சாவூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் தலைவர் முனைவர் கி ஜெகதீசன் அவர்களுக்கு புதுகை பண்புகளை சார்பாகவும் மேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த புதுகை எஃப்எம் நிலையத்தாருக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அனுமதி அளித்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குநர் அவர்களுக்கும், மேலும் எங்களுடைய பயிற்சி மையத்தில் எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய புதுகை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்டு கேட்டுல அந்த விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பின்பற்றணும் அப்படின்னு கேட்டுக்கொள்றேன்.
நிச்சயமாக சார், கால்நடை மருத்துவம் குறித்தும் கால்நடைகளை பராமரிப்பது, நாட்டு மாடு இனங்களை பராமரிப்பது என பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு திரு முனைவர் ஜெகதீசன் கால்நடை மருத்துவர் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு எண் 9566-0802-1-3 என்னை தொடர்பு கொள்ளும். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுவீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நன்றி சார்.
நன்றி சார்.
நன்றி, வணக்கம் சார்.
நேர்களே, இதுவரை தஞ்சாவூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கி ஜெகதீசன் அவர்கள் பாரம்பரிய நாட்டின மாடுகளை மீட்டெடுப்பும் பாதுகாப்பும் குறித்து பகுதி ஒன்றினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டோம். இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் பகுதி இரண்டினை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.